முதல் வாசகம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 17-20 வரை. பொல்லாதவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொள்ளுவதாவது, நீதிமான்களுடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம், முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆய்ந்தறிவோம். நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார், பகைவரிடமிருந்து அவர்களை விடுவிப்பார். அவர்களது கனிவினை கண்டு கொள்ளவும், பொறுமையை ஆய்ந்தறியவும், வசைமொழி கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்தறிவோம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம், ஏனெனில் தங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். கடவுளே, உமது பெயரின் வல்லமையால் என்னை காப்பாற்றும், உமது ஆற்றலினால் எனது நேர்மையை நிலைநாட்டும். கடவுளே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும், என் வாயின் சொற்களுக்கு செவி கொடுத்தருளும். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். ஏனெனில் செருக்குற்றோர் எனக்கு எதிராய் எழுந்துள்ளனர், கொடியவர்கள் என் உயிரை பறிக்க பார்க்கின்றனர். அவர்கள் கடவுளை அறவே நினைப்பதில்லை. என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இதோ கடவுள் எனக்கு துணைவராயிருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். தன் ஆர்வத்தோடு உமக்கு நன்றி பலி செலுத்துவேன், ஆண்டவரே உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். இதுவே நன்று, இதுவே நன்று, இதுவே நன்று. என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார்.
2 வாசகம். அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகிறது. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 16-13 மற்றும் அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 3 முடிய, அன்புக்குரியவர்களே, பொறாமை கட்சி மனப்பான்மை உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா கொடுஞ்செயல்களும் நடக்கும். விண்ணிலிருந்து வரும் ஞானத்தின் தலையாய பண்பு அதன் தூய்மையாகும். மேலும் அது அமைதியை நாடும், பொறுமை கொள்ளும், இணங்கி போகும் தன்மையுடையது. இரக்கமும் நற்செயல்களும் நிறைந்தது, நடுநிலை தவறாதது, வெளிவேடம் அற்றது. அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகிறது. உங்களிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட காரணம் என்ன? உங்களுக்குள்ளே போராடி கொண்டிருக்கும் சிற்றின்ப நாட்டங்கள் அல்லவா? நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள், பேராசை கொள்கிறீர்கள், அதை பெற முடியாததால் சண்டை சச்சரவுகள் உண்டாக்குகிறீர்கள். அதை நீங்கள் ஏன் பெற முடிவதில்லை? நீங்கள் கடவுளிடம் கேட்பதில்லை. நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை? ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள், சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
இயேசுவை போற்றுங்கள், அல்லேலூயா, அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள்.
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா,
அல்லேலூ, 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 அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூ, 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 அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 30-37 முடியும். இயேசுவும் அவருடைய சீடர்களும் புறப்பட்டு கலிலேயா வழியாக சென்றார்கள். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார். ஏனெனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். கொல்லப்பட்ட 3 நாள்களுக்கு பின் அவர் உயிர்த்தெழுவார் என்று அவர் தம் சீடருக்கு கற்பித்து கொண்டிருந்தார். அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை. அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள். அவர்கள் கப்பர்நாகமுக்கு வந்தார்கள். அவர்கள் வீட்டில் இருந்த பொழுது இயேசு, வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள் பேசாதிருந்தார்கள். ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் அமர்ந்து 12 கூப்பிட்டு அவர்களிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்து கொண்டு, இத்தகைய சிறு பிள்ளைகளுள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல, என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த அருமையான ஆண்டவருடைய நாளில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் இன்றைக்கு மிக அருமையான ஒரு செய்தியை நமக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய இந்த செய்தி நமக்கு ஒரு அடிப்படையிலே ஒரு காரியம், நமக்கு உணர்த்துகிற ஒரு காரியம், சண்டை போடுறத பற்றி இன்றைக்கி பேசுகிறார். சண்டை போடாதீர்கள், தாழ்ச்சியோடு இருங்க. இன்றைக்கி முதல் இரண்டாவது வாசகத்தில் நம்மளுடைய அந்த காரியம், சண்டை சச்சரவுகளுக்கு உரிய காரியங்கள் எல்லாம் எப்படி வருது அப்படிங்கிறது துவக்கத்தில் ஃபாதர் தீபன் அவர்கள் முன்னுரையிலே சொன்னாங்க. நான் என்கிற அந்த சிந்தனை, நான் என்கிற அந்த எண்ணம் எங்கே எழுகிறதோ அங்கே போராட்டங்கள், சண்டை சச்சரவுகள், குழப்பங்கள், மோதல்கள், ஓயாத பிரச்சனைகள் இதெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆகவே இந்த அருமையான நாளில் நாம் இந்த சண்டை சச்சரவுகள் அல்லது பிரச்சனைகள் இதனுடைய ஆழம் எங்கே இருக்கிறது, ஆண்டவர் இதை குறித்து என்ன சொல்லுகிறார் என்பதைத்தான் சிந்தித்து செயல்படுத்த நம்ம அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கி எல்லாருமே அறிவோடு தான் பேசுகிறோம். நம்ம வீட்டில் கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், யாரும் மூளை இல்லாதவங்க கிடையாது. எவ்வளவு தான் அவங்க படிக்காதவங்களாக ரொம்ப ஒரு எளிய மக்களாக இருந்தால் கூட அவங்களுக்குன்னு ஒரு மூளையில் ஒரு கருத்து ஒரு உதயமாகிறது, ஒரு வேலை நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம அதனால் எல்லாரையும் நம்ம மதித்து நடக்கணும், எல்லாருடைய எண்ணங்களையும் மதிக்கணும் அப்படிங்கிறது ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு அருமையான ஒரு காரியம். ஒரு வீட்டில் ஹஸ்பண்டு சொன்னாராம் ஒய்ஃபுக்கிட்ட, நான் உன்னை இதுக்கு மேலே வச்சுக்கவே முடியாது என்னோட அப்படின்னு. அந்த அம்மா ஏங்கன்னு கேட்டுச்சு. அரை கிலோ தான் தங்கம் வச்சுக்குவோம், பேர் தங்கம், கவர்மெண்ட்டு சொல்லிச்சு அரை கிலோ தான் தங்கம் ஒருத்தர் வச்சுக்கலாமா, நீ 68 கிலோ இருக்கிற, அதனால் உன்னை என்னால் வச்சுக்க முடியாது அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. அந்த ஐயா சொன்னாராம். அந்த அம்மா சொன்னிச்சா, நானும் உன்னை வச்சுக்க முடியாது. உடனே அவர் ஷாக் ஆகி, என்ன சொல்கிற அப்படின்னாராம். ஆமாம், உங்கள் பேர் மணி, நீயும் கருப்பாக இருக்கிற, நீ பிளாக் மணி, உன்னையே வச்சுக்கிட்டா என்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னுச்சான். அதனால் பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேர் எல்லாருமே அறிவோடு பேச, அறிவோடு வாதம் பண்ண நம்ம கற்று வச்சுருக்குறோம். பல நேரங்களில் நம்ம அந்த வாதிடும் நிலை எப்படி போயிடுதுன்னா, நான் தான், நான் யோசிக்கிறதா சரி அப்படிங்கிற எண்ணங்கள் வருகிற போது அது என்ன ஆகிடுது, நம்மளுடைய சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸுக்குள்ளே நம்மளை கொண்டுட்டு போகுது. அப்போ அடுத்தவங்களெல்லாம் இன்ஃபீரியராக பார்க்குற ஒரு தாழ்வு மனநிலையோடு பார்க்குற ஒரு மனநிலை, ஐ ஆம் ஓகே, யூ ஆர் நாட் ஓகே, இந்த லாஜிக்கில் நம்ம வந்துடுவோம். இப்போ இன்றைக்கி இயேசு இன்றைக்கி அதை தான் இன்றைக்கி அவர் காட்டுறார். அப்போது இயேசுவினுடைய அந்த வார்த்தைகள் எப்படி இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா, அவர் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, இன்றைக்கும் அது வெளிப்படுத்துகிறாரு. யாருக்கும் அது தெரியக்கூடாதுன்னு அவர் கலிலியா அந்த வழியாக சென்றார்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர் யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார். ஏன் அப்படின்னா, அவர் மானிட மகன், மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார், அவரை கொலை செய்வார்கள், கொல்லப்பட்ட 3 நாட்களுக்கு பின் அவர் உயிர்த்தெழுவார். இந்த செய்தியெல்லாம் கேட்டோன்னே அவங்களுக்கு ஒன்றுமே விளங்கலைன்னு போட்டிருக்கு, விளங்கவில்லை அவர்களுக்கு. இன்றைக்கும் நமக்கு விளங்காமல் நம்ம நிறைய நேரம் அதையே தான் செய்துகிட்டே இருக்கிறோம். சீடர்கள் விளங்காமல் எதை செய்தார்களோ அதையே தான் நம்ம செய்கிறோம். அப்படி விளங்காததுனால தான், அவர்கள் விளங்கி கொள்ளாததுனால அவங்க பின்னாடி என்ன பேசிட்டு வந்தாங்க, யார் பெரியவர் அப்படிங்கிற வாதம். இயேசு கேட்டுட்டு வந்து அதற்கான விளக்கத்தை கொடுக்குறார். இந்த இடத்துல ஒரு குறிப்பை நம்ம பார்க்கணும். இப்போ நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு நாம் நினைக்கும் போது அங்கே என்ன நடக்குதுன்னா, மற்றவரை நம்ம என்ன செய்கிறோம், கீழே தள்ளுறது மட்டுமல்ல, இங்கே என்ன செய்யப்பட்டது, இயேசுவை அவர்கள் கொலை செய்வார்கள். அப்போ அவங்கெல்லாம் ஏன் இயேசுவை கொலை செஞ்சாங்க, நாங்கள் ரைட்டு, யூ ஆர் ராங் அப்படின்னாங்க. இயேசு தந்தையினுடைய திருவுள்ளத்தை நிறைவேற்ற வந்தேன் அப்படின்னு சொல்லி தந்தையினுடைய திட்டம் இது அப்படின்னு அவர் வெளிப்படுத்தின போது அவருடைய வெளிப்பாட்டை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. காரணம், அவர்களுடைய எண்ணத்தில் நிறைந்திருந்தது, வி ஆர் ரைட், ஐ ஆம் ரைட், நாங்கள் தான் சரி, நீ தவறு, அந்த எண்ணம். அப்போ அந்த சுயநலத்தினுடைய எண்ணத்தினுடைய உச்சகட்டம் எங்கே போனதுன்னா, கொலை செய்யக்கூடிய அளவுக்கு. இப்போ இயேசு கொலை செய்யப்படுகிறார் அப்படின்னா, அந்த இடத்துல எது கொலை செய்யப்பட்டது, எந்த கருத்தியல், எந்த விழுமியம் கொலை செய்யப்பட்டதுன்னா, தன்னை தாழ்த்துகிற அந்த அடையாளமாய் நின்ற, தந்தையினுடைய அடையாளமாய் நின்ற ஒரு அடையாளம் வந்து கொலை செய்யப்படுகிறார். அப்போ இன்றைக்கி இயேசு அதுக்கு தான் இன்றைக்கி சொல்கிறாரு, நீங்கள் எந்த கூட்டத்தில் நிற்க போகிறீங்க, நீங்கள் கொலை செய்கிற கூட்டத்தில் நிற்க போறியா, இல்லை உன்னை கொலையாக கொடுக்க பலியாக கொடுக்குற அந்த கூட்டத்தில் நிற்க போறியா. இன்றைக்கி அதை பற்றி தான் அவங்களுக்கு சிந்திக்கிறதுக்காக இந்த கருத்தை சொல்லி ஒரு சிறு பிள்ளையை தூக்கி அணைச்சி அவர் சொல்கிறாரு, சிறு பிள்ளைகள் போல் நீங்கள் என்ன செய்யணும், என் பெயரால் சிறு பிள்ளைகளை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார், என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல என்னை அனுப்பினவரே ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னு. அப்போ அந்த சிறு பிள்ளையை ஏற்றுக்கொள்றதுனா என்ன, லிட்ரலாக பார்த்தோம்னா சிறுவர்களை ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இங்கே இயேசு சொல்ல விரும்பின விஷயம் எக்ஸாக்டாக அது இல்லை, ஆனால் அந்த சிறு பிள்ளைகளுக்குரிய அந்த மனநிலை, சிறுபிள்ளைகள் பார்த்தீங்கன்னாக்க அவங்களுடைய உள்ளத்தில் ஒரு பிளான் பண்ணி தாழ்ச்சியை நான் தாழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, செயல்பட வேணும் அப்படின்னு இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காக அவங்கள்ட்டேந்து வரும், இயல்பாக வரும். அவங்க ஏதோ ஒரு பின்னாடி ஒரு அரசியலை யோசிச்சுக்கிட்டோ பின்னாடி பின்புலத்தை வச்சுக்கிட்டோ அவங்க இப்படி செய்ய மாட்டாங்க. நாம் அப்படி செய்வோம். நம்ம என்ன அறிவில் சிறந்தவங்க, யாரை பார்த்து சிரிக்கணும், யாருக்கு கை கொடுக்கணும், யாருக்கு கை கொடுக்கக்கூடாது, நம்ம எல்லாம் யோசித்து செய்வோம். ஆனால் குழந்தைகள் அப்படி செய்ய மாட்டாங்க, அது இயல்பாக வரும் அவங்களுக்கு. அப்போ அந்த சிறுபிள்ளைக்குரிய அந்த நிலை அப்படின்னு நம்ம சொல்லுகிற போது, சிறுபிள்ளையை எடுத்து இயேசு ஒரு அடையாளமாய் வைக்கிறார் அப்படின்னா, நீங்களும் உங்களுடைய இயல்பு அப்படியாய் மாறணும் அப்படிங்கிறார். அப்போ அந்த இயல்பை மாற்றுகிற ஒரு ஆட்டிடியூடனல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம், ஆட்டிடியூடனல் சேஞ்ச், மனப்பாங்கு மாற்றப்பட வேண்டும். இன்றைக்கி எல்லோருமே ஒரு மனப்பாங்கோடு நம்ம போயிட்டு இருக்கிறோம். இப்போ ஆலயத்துக்கு போகிறோம், கோயிலுக்கு போகிறோம், எதுக்கு போகிறோம், சாமி கும்பிடணும், ஆண்டவர்கிட்டேருந்து நம்ம ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வரணும். அப்போ என்ன செய்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை கடந்த நாள் கட்டாயமாக போய் ஆகணும், போகலன்னா ஆண்டவர் என்னை தண்டிச்சிருவார், அது பாவ சங்கீதனத்தில் சொல்லி ஆகணும், பாவம் பண்ணிடுவோம். பாருங்கள், ஒரு பக்கம் ஒரு மன அழுத்தம், அதில் அந்த செய்யக்கூடிய காரியத்தில் ஒரு அழுத்தம். அப்போ அந்த அழுத்தம் என்ன செய்கிறது, நம்மை வேண்டா வெறுப்பாக அதை செய்ய வைக்குது. அது இயல்பாக வரக்கூடிய காரியம் இல்லை. அப்போ எந்த ஒரு காரியமுமே இயல்பாக வருகிற போது, ஒருத்தரை அன்பு செய்வதாக இருக்கட்டும், ஒருத்தரை பாராட்டி பேசுகிறதா இருக்கட்டுமே, அது இயல்பாக வரக்கூடிய ஒரு செயலாக நம்ம மாற்றணும். அது இயல்பாக அப்படியே வருமானன்னா வராது. நம்ம என்ன செய்யணும், அதை பழகிக்கொள்ள வேண்டும், நம்ம இயல்புக்குள்ளே அதை கொண்டுட்டு வரணும். அடிக்கடி நம்ம அந்த நல்ல காரியத்தை செய்கிற போது அது என்ன ஆகுது, நம்மளுக்கு ஒரு நன்மையான ஒரு அடையாளமாய் மாற்றுகிறது. நம்ம அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னாக்க, அந்த செயல் நமக்குள்ளேயே இம்ப்ரிண்ட் ஆகிடும். அந்த நன்மையான காரியம் நம்மளே அறியாமல் அதை என்ன செய்வோம், நம்ம அதை செயல்படுத்துவோம். ஆண்டவர் இதுக்கு தான் நம்மளை அழைக்கிறார், அந்த இயல்பான ஒரு நிலைக்குள்ளே, நன்மைத்தனத்தை இயல்பாய் செய்யக்கூடிய செயல்பாட்டுக்குள்ளே வாங்க. இன்றைக்கி ஆண்டவருடைய காரியம் இரண்டாவது வாசகத்தில் நம்ம பார்க்குறோம். அவர் அழகாக சொல்கிறார், யாக்கோபு அவருடைய திருமுகத்தில். நான் அடிக்கடி இந்த பகுதியை கோட் பண்ணுவேன். இன்றைக்கி 16 சொல்லியிருக்கிறாங்க. அதனுடைய முற்பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, இரண்டு விதமான ஞானத்தை பற்றி அவர் ஒப்பிட்டு பேசுவார். விண்ணிலிருந்து வரக்கூடிய ஞானம் ஒரு பக்கம், மண்ணிலிருந்து வருகிற ஞானம்னு ஒரு பக்கம். இந்த மண்ணிலிருந்து வரக்கூடிய ஞானம்னா என்ன, அது நம்ம படிப்பு, நம்மளுடைய பெருமை, நம்மளுடைய உலக அறிவு ஆற்றல், இதெல்லாமே இதெல்லாம் படித்து வச்சுரு. இப்போ ஒரு படித்த மனுஷன் பாருங்கள், ஒரு பாழான ஒரு விஷயத்தை செய்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன செய்வாங்க, என்ன சொல்லுவோம் நம்ம. ஒரு படித்த மனுஷன் வந்து ஒரு பழுதான விஷயத்தை போய் செய்கிறார், ஒரு செய்யக்கூடாத ஒரு காரியத்தை செய்கிறாருன்னா நம்ம என்ன செய்வோம், படித்த மனுஷன் படித்த மாதிரியாக செய்கிறான், படித்தவன் மாதிரியாக இருக்கிறான் இவன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஒரு பொறுக்கித்தனம் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு படித்த மனுஷன் படித்த பொறுக்கிங்க அப்படின்னு சொல்லுவான், படிச்சிருக்கிறான் ஆனால் அறிவு இல்லை. அப்போ பாருங்கள், படிப்பு, நான் மாரல் கிளாஸ் எடுக்க போவேன், நான் பிள்ளைங்களுக்கு எப்போயாவது இந்த இன்ஸ்பெக்ஷன் அதெல்லாம் செய்ய போகும்போது நான் சொல்கிறது, அவங்க புஸ்தத்தெல்லாம் வாங்குவேன், அவங்க புஸ்தத்தெல்லாம் வாங்கி இங்கே எடுக்குவேன், தமிழ் புஸ்தகம், மேக்ஸ், இங்கிலீஷ் எல்லா புஸ்தத்தையும் அடிக்க வச்சோம்னா அது இவ்வளோ பெருசு இருக்கும். அந்த மாரல்னு சொல்லி ஒரு புஸ்தகம் சின்னதாக இருக்கும், அதை இங்கே வைப்பேன் தராசில். இவ்வளோ புஸ்தத்தையும் வச்சு நீ என்னென்னலாம் படிச்சியோ அதெல்லாம் எப்போ மதிப்பு பெறும்னா, இந்த மாரல் உன்னுடைய மொராலிட்டி சரியாக இல்லைன்னா இதெல்லாம் வீணாப்படும். அப்போது இந்த யாக்கோபு அவருடைய அந்த திருமுகத்தில் 3வது அதிகாரத்தில் அதை தான் சொல்ல வர்றாரு, உலகத்தினுடைய ஞானம், உலகம் கொடுக்குற ஞானத்தை வச்சு நீ ஜெயிக்கலாம்னு நினைக்காத, அது உனக்கு அழிவை கொடுக்கும், கசப்பை கொடுக்கும், அது பிளவை கொடுக்கும் எல்லாம் சொல்லி கடைசியில் ஒரு வார்த்தையில் போட்டுருவார், அது பேய்த்தன்மை வாய்ந்தது, அது பேய்த்தன்மை வாய்ந்தது. இன்றைக்கி சொல்ல கடைசி வரிகள் தான் இங்கே போடப்பட்டிருக்கிறது, பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா கொடுஞ்செயல்களும் நடக்கும். இந்த உலகத்தின் ஞானத்தை வச்சு வாதிடுறவங்க, ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க, அவங்கள்டேருந்து கிடைக்கிறது எல்லாமே குழப்பமும் கொடுஞ்செயல்களும் தான். அது எல்லா தளத்துலேயும் தந்தை சொன்னது போல், அது நாடாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், அல்லது நீ செய்கிற பணி செய்கிற இடமா இருக்கட்டும், அங்கே பார்த்துடலாம் ஒவ்வொருத்தரும் எந்த ஞானத்தில் செயல்படுறாங்க. எல்லா இடத்துலையுமே, அருங்குடை இல்லமாக இருக்கட்டும் அல்லது வேறு எந்த தியான இல்லமாக இருந்தால் கூட, ஆன்மீக தலங்கள், எங்களுடைய மறை மாவட்டம், எல்லா இடத்துலையும் மறை மாவட்டங்களில் குருக்கள் இருக்கிறாங்க, எல்லாருமே இந்த கேட்டகரிக்குள்ளே நம்ம பிரிக்கலாம். எல்லாருமே எல்லா உண்மையான ஞானத்தில் செயல்படுறதில்லை, பல பேர் இந்த ஞானத்துலேயும் செயல்படுவாங்க. அப்போ நாம் தான் சரியாக புரிஞ்சு கொள்ளணும். ஆண்டவர் அதுக்கு தான் நம்மளை கூப்பிடுறார். இன்றைக்கி கடவுள் பெயரால் எத்தனை பேர் ஏமாற்றப்படுறாங்க, எத்தனை பெண்கள், எத்தனை சிறு குழந்தைகள் ஏமாற்றப்படுறாங்க. காரணம் என்னென்னா,
இவங்களுக்கு புரியல, எல்லாம் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ உண்மை நம்ம அறிவை கொண்டு பார்க்கிற போது அது நம்மளை ஏமாத்திரும். அதனால தான் நமக்கு விண்ணகத்திலிருந்து வரக்கூடிய ஞானத்தினுடைய தலையாய பண்பு எப்படி இருக்கும், அதன் தூய்மை. அதைத்தான் அவர் சொல்கிறார், நீங்கள் அந்த விண்ணகத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஞானத்தினுடைய பண்பை வச்சுக்கொள்ளுங்க. இயேசுசாமி அதை தான் சீடர்களை பார்த்து சொல்கிறார், இந்தப்பா நான் விண்ணிலிருந்து வந்தவன், விண்ணிலிருந்து வந்த உணவு மண்ணா அது அழிந்து போயிடுச்சு, அழியாத உணவு நான் தான் மேலிருந்து இறங்கி எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அடையாளம், எல்லா இடத்துலையும் அதை தான் பேசிகிட்டு இருக்கார். ஸோ நான் விண்ணிலிருந்து வந்தவன், நான் சொல்கிறதை கேளு, நான் விண்ணகத்தினுடைய ஆசிகளை நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி எந்த ஒரு ஒரு ஆன்மீக வழிகாட்டியும் குருவும் எந்த இடத்துலையுமே விவிலியத்தில் மட்டும்தான் நம்ம இதை இப்படி பார்க்க முடியும். வேறு எங்கேயாவது இப்படி தன் சீடர்களுக்கு ஒருத்தர் வந்து இப்படி சொல்லி கொடுத்துருப்பாரா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நல்லதை சொல்லியிருக்கிறாங்க எல்லா நம்பிக்கையாளர்களும், குருக்கள் இருந்தாங்க, சீடர்கள் இருந்தாங்க, அவங்க சீடர்களை உருவாக்குனாங்க, மக்களுக்கு நல்லது சொன்னாங்க, எழுதி வச்சுருக்கிறாங்க, எந்த புத்தகத்தை வேணாலும் நம்ம எடுத்து பார்க்கலாமே. ஆனால் இந்த மாதிரி ஒரு உண்மையை ஒருத்தர் வந்து எடுத்து சொன்னது, அது இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து மட்டும்தான் அது வெளிப்பட்டது. இன்றைக்கி அதை உள்வாங்கிக்கிட்டு மற்றவங்க எப்படி வேணாலும் பேசலாம், ஆனால் இயேசு இதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ இயேசு வெளிப்படுத்தின அந்த காரியம் விண்ணக இரண்டாம் வாசகத்தில் இருக்கிற வருகிற அந்த விண்ணகத்தினுடைய உண்மையை வெளிப்படுத்துகிற அடையாளம். அந்த விண்ணகத்திலிருந்து வரக்கூடிய ஞானம், அதனுடைய தலையாய பண்பு தூய்மை, அது அமைதியை நாடும், பொறுமை கொள்ளும், இணங்கி போகும் தன்மையுடையது, இரக்கமும் நற்செயல்களும் நிறைந்தது, நடுநிலை தவறாதது, வெளிவேடமற்றது, அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகிறது. இப்போ பாருங்களேன், அப்போ பாருங்கள், அதை சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், உங்களுடைய சண்டை சச்சரவுகள் ஏற்பட காரணம் என்ன? அந்த காரணத்தை அவர் அழகாக கோடிட்டு காட்டுற, உங்களுக்குள்ளே போராடி கொண்டிருக்கும் சிற்றின்ப நாட்டங்கள் அல்லவா? நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள், பேராசை கொள்கிறீர்கள், அதை பெற முடியாததால் சண்டை சச்சரவுகள் உண்டாக்குகிறீர்கள். நீங்கள் ஏன் பெற முடிவதில்லை? நீங்கள் கடவுளிடம் கேட்பதில்லை, கேட்டாலும் அதை அடைவதில்லை. ஏன்னா நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள், சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கிறீர்கள். இவ்வளவு தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறார் பாருங்களேன். அப்போது நமக்குள்ளே இருந்து விளக்கக்கூடிய அந்த உணர்வினுடைய ஆழத்தை நம்ம சிந்திக்கணும். இன்றைக்கி வீணானதை நம்பக்கூடாது. வீணான காரியங்கள் நம்மளை சுற்றி நிறையா இருக்குது. அதான் நான் சிறு குழந்தைகளுக்கு புரியும்படியாக நாங்கள் வழிகாட்டும் போது இப்படி தான் சொல்லுவோம், இன்றைக்கி டிவி பார்க்காதீங்க அப்படின்னு சொன்னால் அதுங்களுக்கு என்ன புரியும், பார்க்காத பார்க்காதன்னா என்ன, எதுக்கு பார்க்கக்கூடாது? இன்றைக்கி பெரியவங்களுக்கும் நம்ம சொல்கிறோம், நான் எது அப்போ புரியும்படியாக அவங்களுக்கு நாங்கள் விலக்கி சொல்லும்போது இப்படி தான் நான் சொல்லுவேன். இப்போ உடலுக்கு நம்ம உணவு கொடுக்குறோம், அந்த உணவை சாப்பிட்டுட்டு இந்த உணவுகள் என்ன செய்து நல்லா வலுப்பெறுது. அப்போ குழந்தைகளுக்கு முன்னாடி ஒரு கிண்ணத்தில் சாப்பாடு, நல்ல சோறு, ஒரு தட்டில் சாணி, அந்த குழந்தைகளுக்கு முன்னாடி வச்சுட்டு நீ எதை எடுத்து சாப்பிடுவ அப்படின்னு கேட்டால் குழந்தை சாப்பாடை காட்டும். அப்போ நான் கேட்பேன், ஏன் இதப்பா சாப்பிடக்கூடாதா அப்படின்னு. அது எப்படி சாப்பிடுவாங்க, அது உடம்புக்கு கேடு. இப்போ இந்த குழந்தைகளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது, இது சாப்பாடு, இது சாப்பிடக்கூடாதது, இது சாப்பிடக்கூடியது. இப்போ நம்மளால் உடலுக்கு போகிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது, ஆனால் அறிவுக்கு போகிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. இன்றைக்கி அதுதான் நடந்துகிட்ருக்கு. இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, இந்த ஞானம்னு சொல்கிறது வந்து நமக்கு உள்ளே போகக்கூடிய இந்த அறிவுனால் வெளிப்படக்கூடிய அடையாளம். இன்றைக்கி தொலைக்காட்சியை திறக்கும்போது ஒரே சண்டை, அடுத்தவன் வீட்டை கெடுக்கிறது, அடுத்தவன் மனைவியை ஏமாத்துறது, அடுத்தவனை கொலை பண்ணுறது, அடுத்தவன் வீட்டை அடுத்தவனுடைய பிஸ்னஸை காலி பண்ணுறது, இதெல்லாம் வந்து இன்றைக்கி நம்ம காணக்கூடிய இந்த தொலைக்காட்சி சீரியல்ஸ்லேயும் மற்ற ப்ரோக்ராம்ஸ்லேயும் பார்த்திங்கனாக்கா எல்லா விதத்துலேயும் அது ஒரு சீரழிவு. ஆடையில் ஒரு சீரழிவு, அடுத்த வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறத அவங்க படம் போட்டு காட்டுறது, நம்ம ஓரமாக உட்காந்து பார்த்துட்ருக்குறோம், இதெல்லாம் சீரழிவு. இதெல்லாம் வந்து ஒரு நல்லவங்க வந்து இதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு ஒரு பக்கம் கத்திக்கிட்டு தான் கிடப்பாங்க, அங்கே ஒரு சில விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ நம்ம உதாரணத்துக்கு வைக்கிறோம், தொலைக்காட்சி மட்டுமல்ல, இது மாதிரி நிறைய காரியங்கள். அப்போது அந்த காட்சியை நம்ம பார்க்குற போது என்ன நடக்குது, அது நம்மளுடைய அறிவுக்குள்ளேருந்து போய் ஆத்மாவுக்குள்ளே உணவாக போகுது. அப்போ இந்த ஆத்மா எதை உண்டு கொண்டு இருக்கிறது, சாணியை உண்டு கொண்டு இருக்கிறது. உடலுக்கு பார்த்து பார்த்து சாப்பிட்டுட்டு ஆத்மாவுக்கு மட்டும் நீ பார்க்காம சாப்பிட முடியுமா? அதுதான் சொல்கிறோம், வீணானதை நீ என்ன செய்யாத, நம்பாத. ரெண்டு அரசர் 17:15 சொல்லப்பட்டிருக்கிறது, 2 Kings 17:15, ஆண்டவரின் நியமங்களையும் தங்கள் மூதாதையரோடு அவர் செய்திருந்த உடன்படிக்கையையும் தங்களுக்கு அவர் விடுத்திருந்த எச்சரிக்கைகளையும் புறக்கணித்து வீணானதை பின்பற்றி வீணர் ஆயினர். வேற்றினத்தாரை பின்பற்றலாகாது என்று ஆண்டவர் இட்ட கட்டளைக்கு மாறாக தங்களை சூழ்ந்திருந்த அவர்களை பின்பற்றி நடந்தனர். பாருங்க, இன்னைக்கு கடவுள் நமக்கு நெறி கொடுத்துருக்கிறார், வாழ்வியல் நெறி. இப்படி தான் வாழணும். அவங்க இப்படி வாழ்கிறாங்க, அவங்க இப்படி நம்பிக்கை செயலை செய்கிறாங்கன்னா அது அவங்களுடையது. நம்ம ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த விதமாய் வாழ கற்றுக்கொள்ளணும். அடுத்தவங்க தவறு செய்தால் அடுத்தவங்க குழியில் விழுகிறாங்க, நம்மளும் பின்னாடி விழக்கூடாது இல்லையா? யோபு 15:31 சொல்லுது, வீணானதை நம்பி ஏமாந்து போக வேண்டாம், ஏனெனில் வெறுமையே அவர்களது செயலுக்கு வெகுமதியாகும். இன்னைக்கு நம்மளால் கண்டுபிடிக்க முடியல எது வீணானது எது தேவையானது. இதுக்கு தான் ஆவியானவர் தேவை, இதுக்கு தான் இந்த ஞானம், உண்மையான ஞானத்தை கொடுக்குற ஆற்றல் ஆண்டவரிடமிருந்து வருகிறது. அதுக்கு தான் ஜெபிங்கன்னு சொல்கிறோம், அதுக்கு தான் ஆண்டவரை நோக்கி மன்றாடுங்கன்னு சொல்கிறோம். 1 பேதுரு 1:18 சொல்கிறாரு, உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தையினின்று, வீணா போன நடத்தையினின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்குட்பட்டது அல்ல, மாறாக அழியாத இயேசு ஆண்டவருடைய பரிசுத்த இரத்தம். இப்போ நம்ம யோசிக்கிறோம் பாருங்களேன், ஆண்டவர் இந்த பரிசுத்த இரத்தத்தை நமக்கு சிந்தி நம்மளை மீட்டெடுத்திருக்கிறாருன்னா அப்போ நம்ம எவ்வளோ பொறுப்புள்ளவர்களாக இருக்கணும். இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை நம்பாதவங்க ஒரு பக்கம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை நம்புகிறவங்க, கல்வாரி மலையில் இயேசு இரத்தத்தை சிந்தினார் அப்படின்னு நீங்களும் நானும் நம்பினோம்னா நம்முடைய வாழ்க்கை முறையை நம்ம நெறிப்படுத்தி தான் ஆகணும். மற்றவர்களுக்காகவது ஆண்டவர் கொஞ்சம் விலக்கு கொடுப்பார். இன்றைக்கி நியூஸில் நான் பார்த்தேன், சமூக ஆர்வலர்கள், சமூகத்தை நெறிப்படுத்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டிருக்கிற சமூக ஆர்வலர்கள் குற்றங்கள் செய்வதை ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு ஒரு கோர்ட்டு இல்லை ஜட்ஜி ஒருத்தர் சொல்லியிருக்கிறதா சொன்னாங்க. ஆமாம், ஒரு சமூகத்தின் மீது அக்கறையாக இருப்பதாக ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருக்கிறான்னா அவனே சமூகத்துக்கு எதிரான காரியத்தை செய்தால் வேலையே பயிரைமையை விட முடியாது இல்லையா? அதை தான் அவங்க உறுதி செய்கிறாங்க. அதே போல் ஆண்டவரும் கூட நமக்கு எல்லாவற்றையும் சொல்லியிருக்கிறாருன்னா நாம் நல்லா இருக்கணும், கரெக்டாக வாழ்ந்து காட்டணும், நாம் தான் அடையாளம் அடுத்தவங்களுக்கு. அதனால தான் உப்பா ஒளியாக நம்மளை வச்சுருக்கிறார், உப்பா ஒளியாக. நம்ம உப்பை போல் ஒளியை போல் நம்ம இருக்கணும். நாமளே உரமற்று போயிட்டோம்னா, சாரமில்லாது போயிட்டோம்னா நம்மளை சார்ந்திருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? சாரமில்லாது போயிடுவாங்க. இன்றைக்கி நாம் அடுத்தவங்களை சாரமேற்றக்கூடிய அடையாளமாக மாற்றணும், நாம் போய் அங்கே போய் நம்ம விழுந்துடக்கூடாது. அதைத்தான் ஆண்டவர் இந்த இடத்துல எச்சரிக்கை செய்தியாக வைக்கிறார். இன்றைக்கி சண்டைகள், சச்சரவுகள், போட்டிகள், பொறாமைகள், எவ்ரி நெய்பர் இஸ் யுவர் உல்ஃப்னு ஒரு ஃபிலாசபர் சொல்கிறார், தத்துவியலார் ஒருத்தர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? அடுத்து இருக்கிறவன் உனக்கு எதிரி, அவன் வந்து உன்னை தின்னுடுவான். யுவர் நெய்பர் இஸ் யுவர் உல்ஃப், அவன் உன்னை சாப்பிட்றதுக்குள்ளாட்டி நீ சாப்பிட்ற, அவன் உன் உயிரை எடுக்கிறதுக்குள்ளாட்டி நீ எடுத்துடணும். இதுதான் இன்றைக்கி உலகம் நமக்கு காட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு அடையாளம். அதனால் யார் முந்திக்கிறா? ஹூ வில் புல் த டிகர் ஃபஸ்ட்டு, ஏன் யார் முதல்ல சுடுவாங்க அவன்தான் தப்பிப்பான். இன்றைக்கி உலகம் அப்படி தான் ஒரு படத்தை நமக்கு காட்டி கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் இயேசு ஒரு வித்தியாசமான ஒரு பிக்சரை கொடுக்குறார் சீடர்களுக்கு. மெசியாத்துவம் என்பது வித்தியாசமானது. அப்போ இந்த மெசியா எப்படிப்பட்டவராக இருக்கிறார் பைபிளில் நம்ம பார்க்குறோம் பாருங்கள். மெசியாவினுடைய அந்த நிலையை நம்ம பார்க்கும்போது மத்தேயு 27:42 பிறரை விடுவித்தான், தன்னையே விடுவிக்க இயலவில்லை, இவன் இஸ்ரேலுக்கு அரசனாம், இப்போது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது நாங்கள் இவனை நம்புவோம். எவ்வளவு ஆண்டவர் செய்தார்! ஆண்டவர் என்றைக்குமே அவர் மகிமையடைய அவரை மகிமைப்படுத்துகிற அடையாளத்தை ஒரு நாளும் செய்யலைங்க. இயேசுசாமி மலையில் பிசாசால் சோதிக்கப்பட்ட போது அந்த சோதனை எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க அவருக்கு உகந்த சோதனையாக வந்து அவர் வந்து தன்னை பெருமைப்படுத்துகிற அடையாளமான சோதனைகள், அது எதுவுமே அவர் செய்யலை. அவர் அற்புதங்கள் செய்தபோது கூட எல்லாமே அடுத்தவருக்கு இருக்கிற அற்புதங்களாகத்தான் இருந்ததே ஒழிய தன்னை மேன்மைப்படுத்தக்கூடிய அடையாளங்கள் எதுவுமே அவர் அங்கே வைக்கலை. அப்படிப்பட்டவர் இந்த இடத்துல அப்படி செய்வாரா? கண்டிப்பாக செய்ய மாட்டார். இதுவரைக்கும் பார்த்ததை நம்பாதவன் இதை பார்த்து நம்பிடுவானா? அப்போ மூன்று, மத்தேயு, மார்க், லூக்கா, மூன்று நற்செய்தியாளர்களும் இதை பதிவு செய்கிறாங்க. இவனை பிறரை விடுவித்தான், இவன் கடவுளின் மெசியாவாக இருந்தால் தன்னையே விடுவித்து கொள்ளட்டும்னு சொல்லி மூணு நற்செய்தியாளர்கள், ஒத்தமைவு நற்செய்தின்னு சொல்லுவாங்க, அந்த மூன்று நற்செய்தியாளர்களும் இதை பதிவு செய்கிறாங்க. அப்போது இயேசு சுவாமி எப்படிப்பட்ட அடையாளமாக இருந்தார்? இசையா 53:7 வாக்களிக்கப்பட்ட அந்த முன்னுரைக்கப்பட்ட அந்த அடையாளமாக இருக்கிறாரு. அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார், ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை, அடிப்பதற்கு இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். ஏன் அவர் அப்படி இருந்தார்? அவர் சீடர்களுக்கு எதை கற்றுக் கொடுத்தாரோ அதை அவர் அந்த இடத்துல கூட செய்து காட்டினார். வாழ்ந்து காட்டின ஒரு அடையாளத்தை தான் நம்ம வச்சிருக்கிறோம். அதைத்தான் பிலிப்பியர் 2:8 பவுலடியார் சொல்கிறாரு, சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். இன்றைக்கி நம்ம அந்த தாழ்த்துதலினுடைய உச்சக்கட்டத்தை இயேசுவிடத்தில் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம வாழ்வியல் சூழல்களில் அந்த உண்மையான ஞானம் கொண்டிருக்கிறவங்க எப்படி செயல்படுவாங்க? வீட்டில் ஒரு கணவன் மனைவி கண்டிப்பாக வேறுபாடுகள் இருக்கும். ஒருத்தர் படிச்சிருப்பாங்க, படிக்காமல் இருப்பாங்க. அப்போ அந்த வேறுபாடுகளில் யார் ஒருத்தர் வந்து இந்த உண்மையான ஞானத்தோடு செயல்படுறாங்களோ அவங்கக்கிட்ட வெளிப்படக்கூடிய அடையாளங்கள் எப்படி இருக்கும்னாக்க, அவங்க தாழ்ந்து போவாங்க, அமைதியை நாடுவாங்க, பொறுமை கொள்வாங்க. உண்மையான ஞானம், விண்ணிலிருந்து வருகிற ஞானத்தை கொண்டிருக்கிறவர்களுடைய அடையாளம் இப்படி தான் இருக்கும். இயேசு அந்த அடையாளமாக இருந்தார். கீழ்ப்படிந்து, தந்தைக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு அதான் வருது. யாக்கோபு 4:10 ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். 1 பேதுரு 5:6 கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள், அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். திருப்பாடலில் நம்ம பார்க்குறோம், ஏன் தாழ்த்துங்கள் தாழ்த்துங்கன்னு சொல்லி கொடுக்குறாருன்னா அதுதான் கடவுளுடைய அடையாளமே. அவர் தன்னை தாழ்த்தினார். பாருங்க, கடவுள் எங்கேயோ வானத்தில் உட்கார்ந்துக்கிட்டு அவர் வல்லமையை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கல, அவர் தன்னை தாழ்த்தி மனித அவதாரம் எடுத்தார். மனித அவதாரம் எடுக்கும் போதே அது ஒரு தாழ்த்துதலுடைய அடையாளம். இப்போ நாம் வந்து வீட்டில் ஒரு ஓரமாக நம்ம ஒரு எறும்புலாம் போயிட்டுருக்கோம், சின்ன சின்னதாக எறும்பு பார்ப்போம். அந்த எறும்பெல்லாம் நம்ம வந்து கொண்டு போட்டுருவோம், சட்டுன்னு ஒரு சாக் பீஸை போட்டு கொண்டுடுவோம். சப்போஸ் அதை கொல்லக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா என்ன செய்வோம்? அதை காப்பாற்றணும் அப்படின்னா அதை மெதுவாக கூட்டி வெளியில் தள்ளி ஏதாவது நம்ம அதை விரட்ட பார்ப்போம். அதுக்கு வேறு சில உபாயங்கள் இருக்கிறது, மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டோம்னா அது ஓடி போயிடும் சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்றைக்காவது நான் எறும்பாய் மாறி அதை காப்பாற்றுவேன் அப்படி நம்ம நினைக்க முடியுமா? அப்படி யாராவது நம்ம ஒரு அல்பத்தனமாக அவர் ரொம்ப அது ஒரு ரொம்ப மட்டமான ஒரு எண்ணம் இல்லையாது, மட்டமான எண்ணம் என்ன, அது மாதிரி யோசிக்க மாட்டோம். நம்ம ஏன்னா அந்த அளவுக்கு தாழ்ந்து போகிறதுக்கு நமக்கு விருப்பம் இருக்காது. ஸ்கூலில் போய் பிள்ளைங்கள்கிட்ட கேட்போம், நீ வந்து கடவுள் உனக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்குறாருன்னா நீ எந்த மிருகமாக மாறுவ அப்படின்னா, குழந்தைகளே எறும்பாக யாரை நான் மாறுறேன்னு சொல்லவே சொல்லாது. எல்லாம் நான் சிங்கம், நான் புலி, நான் யானை அப்படி தான் சொல்லும். இன்றைக்கி கடவுள் பாருங்கள், படைப்பிலேயே ஒரு சிறந்த படைப்பு மனுஷன், ஆனால் அவர் உயரத்துலேருந்து நம்மளை பார்க்கும்போது நம்மளாம் ஒன்றுமே இல்லை. ஒன்றுமில்லாத நம்ம மத்தியில் அவர் இறங்கி வராருன்னா அவருடைய தாழ்ச்சியை இதை விட வேறு எந்த அடையாளத்தில் நம்ம சொல்ல முடியும்? அப்போ ஆண்டவர் அந்த அடையாளத்தை வச்சுக்கிறார். திருப்பாடல் 72:4 எளியோரின் மக்களுக்கு அவர் நீதி வழங்குவாராக, ஏழைகளின் பிள்ளைகளை காப்பாராக, பிறரை ஒடுக்குவோரை நொறுக்கி விடுவாராக. அவர் எளியோரின் மக்களுக்கு அவர் நீதி வழங்குகிறார். ஏன்னா அவர் எளியோரினுடைய கடவுளாக தான் இருக்கிறார், ஏழைகளின் கடவுளாக தான் இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் நமக்கு அப்படியாய் வெளிப்பட்டார், அப்படியாய் இருக்கிற பிள்ளைகளை அவர் பக்கமாய் சேர்த்து கொள்ள போகிறார். சீடர்களுக்கு அப்படி தான் சொல்லிக் கொடுத்தார், என்னுடைய அணியில் நீ இருக்கிறேங்கிறதுனால உன்னை நீ ஜெயிக்க முடியாது. யூதாசு தோத்துட்டா இருப்பாருங்க, திட்டத்துக்குள்ளே வரலை. அப்போ என்னுடைய அணியில் இருக்கிறேங்கிறதுனால நீ ஜெயிச்சிட முடியாது, நீ இப்படி மாறணும். நிக்கோதேமுகிட்ட சொல்கிறாரு, நீ மறுபடி பிறக்கணும், நீராலும் ஆவியாலும் மறுபடி பிறக்கணும். அப்போ அந்த ஆவியால் பிறக்கிற நிலை என்பது எது? இதுதான் உலகத்தினுடைய அந்த நிலையிலிருந்து, அறிவிலிருந்து, நீ ஆண்டவருடைய அந்த விண்ணிலிருந்து வரக்கூடிய ஞானத்தின் நிலைக்கு நீ பிறப்பெடுக்கிறது. இதுதான் மறுபிறப்பு. இது வரைக்கும் நான் வந்து இப்படி தான் வாழ்ந்தேங்க, இனிமே நான் மாறிட்டேன் சொன்னீங்கன்னா உங்களுடைய பிறப்பு மறுபிறப்பு. அதுதான் ஆண்டவர் மறுபிறப்பு எடுக்க செய்கிற ஒரு நிகழ்வு. நான் குடிச்சிக்கிட்டு இருந்தேங்க, நான் எப்போ ஆண்டவர் எனக்கு தொட்டுட்டாரோ நான் அதுலேருந்து குடிக்கிறது இல்லை. என் மனைவியினுடைய கஷ்டத்தை நான் பார்த்தேன், என் பிள்ளைகளுடைய கஷ்டத்தை நான் பார்த்தேன், நான் குடிக்கிறது இல்லை. மறுபிறப்பு, இதுதான் ஆவியில் பிறப்புன்னு சொல்கிறோம். தொடமாட்டேங்க அதிலிருந்து நான், இந்த குடியை நான் தொடுறதே இல்லை அப்படின்னு சொன்னால் அதுதான் ஆவியில் பிறப்பு. நான் என் மனைவியை கேவலமாக திட்டிக்கிட்டே இருப்பேன், என் கணவனை நான் கேவலமாக திட்டுவேன். இதோ என் ஆண்டவருக்குள்ள நான் வந்த உடனே என் வார்த்தை எனக்கு உணர்த்தின பிற்பாடு நான் என் மனைவியை நான் மதிக்கிறேன், எனக்குன்னு கொடுக்க ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம், எனக்குன்னு கொடுத்த ஆசீர்வாதம் என் கணவன் அப்படின்னு உங்களுடைய மனநிலை ஒரு பெரிய மாற்றம் வருகிற போது அதுதான் ஆவியில் பிறப்பு. யோசித்து பாருங்கள், இதை மாதிரி நீங்கள் எத்தனை தடவை பிறந்திருக்கிறீங்க. இது வரைக்கும் நீங்கள் எதுவுமே பிறக்கலை, நான் பிறந்தது அப்படியே வளர்ந்தேன், அப்படியே என்னுடைய ஓட்டம் எப்படி போய்கிட்டு இருக்கோ நான் அப்படியே போய்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆவியில் மறுபிறப்பு அடைய வேண்டிய ஒரு நேரம். ஆண்டவர் அதைத்தான் வந்து சிறு பிள்ளைகளை போல் நீங்கள் இருக்கணும், ஏற்றுக்கொள்ளணும், மாறணும் அப்படிங்கிறாரு. நீங்கள் உங்களை தாழ்த்தலை அப்படின்னா நீங்கள் உயர முடியாதுன்னு சொல்கிறாரு. ஒருவர் முதல்வராக விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் அப்படிங்கிறாரு. பாருங்கள், ஆண்டவர் பல அடையாளங்களில் இதை வெளிப்படுத்துகிறாரு. டயக்னோஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எங்கள் குருக்கள் குருப்பட்டத்துக்கு முன்னாடி டீக்கன் அப்படின்வாங்க. அப்போ அந்த டீக்கன்கிற வார்த்தை இந்த வார்த்தையிலிருந்து தான் வருது, டயக்னோஸ் அப்படின்னு. அப்போ அந்த இந்த வார்த்தையினுடைய ஆழத்தை தேடி பார்க்குற போது அது ஒரு அதாவது மீனியல் வேர்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு தாழ்ந்த பணியை செய்கிற ஒருத்தருடைய நிலையை குறிக்கிற வார்த்தை தான் இந்த வார்த்தை. அது ரொம்ப கோட் சுட்டில் இன்றைக்கி நம்ம எல்லாம் பெருமையாக போட்டு வச்சிட்ருக்குறோம். ஆனால் அடிப்படையில் அந்த வார்த்தையினுடைய ஆழம் என்னென்னா, ஒரு டேபிளில் எல்லோரும் சாப்பிட்டு போனோன்னு எச்சியில் எடுக்கிற வேலை. ஆண்டவர் அந்த வார்த்தையை தான் அது நம்ம நற்செய்தியாளர்கள் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ நீங்களும் ஆண்டவருக்குள்ளே இந்த அபிஷேகத்திற்குள்ளே வரணும்னா இந்த நிலையை நீங்கள் கடந்து வாங்க. ஆண்டவர் நமக்கு செய்துட்டு போயிருக்கிறார் என் அன்புக்குரிய பிள்ளைகளே. சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் என்று சொல்லுவாங்க. நம்ம நல்ல காரியத்தெல்லாம் வெளியில் போய் பெருசாக செய்து நம்ம பெருமை அடைகிறதுக்கு முன்னாடி முதல்ல வீட்டில் ஆரம்பிக்கணும். உங்கள் வீட்டுக்குள்ளே, உங்கள் அப்பா அம்மாவுக்கு முன்னாடி, உங்கள் கணவன் உங்கள் மனைவிக்கு முன்னாடி, உங்கள் பிள்ளைகளுக்கு முன்னாடி நீங்கள் தாழ்ந்து போங்க. உங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக மாறுறதை நீங்கள் பார்ப்பீங்க. அப்படி ஆசீர்வாதமாக நீங்கள் குடும்பத்தை மாற்றும்போது கண்டிப்பாக உங்களுடைய குடும்பம் வெள்ளிடை மலையாக, உப்பை போல, ஒரு ஒளியைப் போல் உயர்ந்து நிற்கும். உப்பாய் ஒளியாய் நீங்கள் உயர்ந்து நிற்கிற போது கண்டிப்பாக உங்களை பார்த்து அநேக மக்கள் ஆண்டவர்பால் ஈர்க்கப்படுவாங்க. இதுக்கு பேர் தான் சாட்சிய வாழ்வு. கடந்து சென்று பாருங்கள், முயற்சி செய்யுங்க. முயற்சி செய்கிற பிள்ளைகளோடு ஆவியானவர் பயணிக்கிறார். காட் பிளஸ் யூ.
அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.
படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்பு